அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை நீதியின் பாதை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சமாதானத்தின் இறைவன் நிறுவினதான இந்த நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் இறைவனுடன் என்றென்றும் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று மீண்டும் கேட்க வந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் இந்த பாடத்திட்டத்தை ஆசீர்வதிப்பானாக. நீண்ட நாட்களாக நடத்தி முடிந்த நிகழ்ச்சியில் நாம் இறைவேதத்தின் முதல் பகுதியை படித்து வந்தோம். இந்த பகுதியானது பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த முதல் பகுதியில், அதாவது பழைய ஏற்பாட்டில், தௌரத், சபூர் மற்றும் இறை வாக்கினரின் எழுத்துக்கள் அடங்கியுள்ளன. நாம் இதுவரை பார்த்த பழைய ஏற்பாடு என்ற புத்தகத்தை சுமார் 1500 வருட காலமாக 30க்கும் மேற்பட்ட இறை வாக்கினர்களை கொண்டு இறைவன் எழுத வைத்தான். இன்று நாம் பரிசுத்த இறைவேதத்தின் முதற் பகுதியின், அதாவது பழைய ஏற்பாட்டின் கடைசி பகுதியை முடிக்கப் போகிறோம். இருந்தாலும் நமது முதற் பகுதியின் கடைசி அத்தியாயத்தை முடிப்பதற்கு முன் நமது முதல் பாடம் துவங்கி இதற்கு முன் முடித்த பாடங்கள் வரைக்கும் சுருக்கமாக கொஞ்சம் விளக்க விரும்புகிறோம். எல்லா இறைவாக்கினரின் செய்திகளையும் 3 பகுதியாக்கி சுருக்கமாக கூறலாம். 1, இறைவன் பரிசுத்தமானவன், அவன் இன்சானின் ஒவ்வொரு பாவத்தையும் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவான். 2, ஆதம் நபியின் உம்மத்துகள் அனைவரும் பாவத்தில் பிறந்தவர்களே, அதனால் அனைவரும் இறைவனின் தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டும். 3, ஆதமின் உம்மத்துகளின் பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தமான மீட்பரை இறைவன் அனுப்ப நாடினான். இறை வாக்கினர்கள் அனைவரும் சொன்ன 3 சத்தியங்கள் அவை. இந்த 3 குறிப்புகளையும் மீண்டும் கூறினால், 1, இறைவன் பரிசுத்தமானவன், பாவத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாது. 2, இன்சான் தூய்மையற்றவன், பாவம் நிறைந்தவன், பாவத்தின் தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வழி இல்லை. 3, பாவிகளை சுத்தப்படுத்தவும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றவும் இறைவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த 3 உண்மைகளையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இந்த உண்மைகள் உங்களை புரிந்து கொண்டனவையா? இறைவன் எவ்வளவு பரிசுத்தமானவன் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா? உங்களை நியாயம் தீர்க்க வேண்டியவரின் பார்வையில் உங்கள் பாவங்கள் எவ்வளவு பெரியவைகள் என்பதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? உங்கள் பாவத்திலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்தும் திட்டம் இறைவனிடம்தான் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் இறைவன் பரிசுத்தமானவன், இன்சான் தூய்மை இல்லாதவன். இந்த 2 உண்மைகளையும் நம்முடைய பாடத்திட்டத்தில் அடிக்கடி ஆராய்ந்திருக்கிறோம். பரிசுத்தமான இறைவன் சைத்தானுக்கும் அவனை தொடரும் அனைவருக்கும் தீர்ப்பாக நெருப்பை படைத்தான். இறைவன் பரிசுத்தமானவனாக இருந்ததால் தான் ஆதமையும் ஹவ்வாவையும் ஏதேன் தோட்டத்தில் தடை செய்யப்பட்ட கனியை அவர்கள் புசித்த போது அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினான். இறைவன் பரிசுத்தமானவனாக படியால் தான் ஆதமின் உம்மத்துகளின் பாவத்திற்கு பரிகாரமாக எரியும் நெருப்பில் விலங்குகளை குர்பான் செலுத்தும்படியாக சொன்னான். காயினின் படைப்பை இறைவன் அங்கீகரிக்காதன் காரணம் இறைவன் பரிசுத்தமானவன் என்பதே. இறைவன் பரிசுத்தனாக இருப்பதால் தான் நூஹ் நபியின் காலத்தில் உலகம் முழுமையுமாக ஜலப்பிரவாகத்தினால் அழித்தான். இப்ராஹிம் காலத்தில் சோதோம் மற்றும் குமாரா பட்டணத்தை அக்கினியினால் அழித்தான். இந்த உலகத்தை ஒரு நாள் நீதியாக நியாயம் தீர்க்கும் நாளை நியமிக்க காரணம் இறைவன் பரிசுத்தர் என்பதே. இறைவனின் பரிசுத்தத்தையும் இன்சானின் தூய்மையற்ற தன்மையும் பற்றி இறை வாக்கினர்கள் எழுதினதை வாசிக்கிறேன், கேளுங்கள். அபகுக் 1:12-13 வசனங்கள், ஏசையா 64:6 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தரமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கன்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே? பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமா இருக்கிறது என்ன? நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதறுகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. இறைவன் மிகவும் பரிசுத்தமானவனாகவும் இன்சான் மிகவும் பாவியாகவும் இருந்ததால் இன்சானை யார் விடுதலையாக்க முடியும்? நரகத்தின் நித்திய நெருப்பிலிருந்து நாம் எப்படி காப்பாற்றப்பட முடியும்? தூய்மையான மற்றும் பரிசுத்தமான இறைவனின் முன்னிலையில் ஆதமின் உம்மத்துக்கள் எவ்வாறு நித்தியத்தை கழிக்க முடியும்? அந்த கேள்விக்கான பதில்தான் இறைவாக்கினரின் செய்திகளின் மூன்றாம் பகுதியாகும். இறைவன் பரிசுத்தமானவன் என்றும் ஆதமின் உம்மத்துக்கள் பாவிகள் என்றும் இறைவாக்கினவர்கள் பிரசங்கித்த பிறகு ஆதமின் உம்மத்துக்களை அவர்களின் பாவ தண்டனையிலிருந்து காப்பாற்றும் திட்டமானது இறைவனிடமே உள்ளது என்று அவர்கள் கூறினார்கள். பழைய ஏற்பாடு என்னும் முதல் உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் மிக மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், ஆதமின் அநீதியுள்ள பிள்ளைகளுக்கு பதிலாக ஜீவனை கொடுக்க ஒரு நீதியான மீட்பரை உலகத்தில் அனுப்புவதாக இறைவன் வாக்கு கொடுத்தான். அந்த மீட்பரை நம்பும் அனைவரையும் மீட்டுக் கொள்ள வாக்கு கொடுத்தான். இது பாவிகளை காப்பாற்றுவதற்கான இறைவனின் திட்டமாகும். மீட்பரின் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் மட்டுமே இறைவனின் பரிசுத்தத்திற்கு சமரசம் செய்யாமல் பாவத்தை மன்னிக்கவும் பாவிகளை தனக்குள்ளே சரி செய்யவும் முடியும். இரட்சகரை உலகத்திற்கு அனுப்புவதற்கான தனது திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் இப்ராஹிம் நபியை ஒரு புதிய இனமாக மாற்றும்படி அழைத்தான். இப்ராஹிம் நபியிடமிருந்து இறைவாக்கினரும் மற்றும் மேசியாவும் வருவார்கள் என்பது இறைவனின் திட்டம். இறைவன் இப்ராஹிம் நபியுடன் பேசினான், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பூமியிலுள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கூறினான். ஆகவே இப்ராஹிம் நபி தன் வயதான காலத்தில் இஸ்காக்கையும் இஸ்காக் யாக்கூபையும் யாக்கோபு இஸ்ரவேல் கோத்திரங்களையும் உருவாக்கி 12 மகன்களையும் பெற்றெடுத்தார். ஆகவே இறைவன் இப்ராஹிம் நபியை அழைத்த போது இரட்சகரை உலகத்திற்கு அனுப்பும் திட்டத்தை இறைவன் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறான் என்பதை அறிந்தோம். ஏனென்றால் இப்ராஹிம் நபியின் பரம்பரையிலிருந்து இஸ்ரவேல் தேசத்தின் மூலம் மசீஹ் பிறக்க வேண்டும். அடுத்து இஸ்ரவேல் புத்திர கானான் தேசத்திலிருந்து நகர்ந்து எகிப்தில் குடியேறியது. அங்கு அவர்களை எகிப்தியர் அடிமைகளாக ஆண்டார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களான இப்ராஹிமின் சந்ததியை இறைவன் மறக்கவில்லை. இஸ்ரவேலரை விடுதலையாக்கி அவர்களின் மூதாதையர்களான இப்ராஹிம் நபிக்கு நீண்ட காலத்திற்கு முன்னே இறைவன் வாக்குறுதி அளித்த தேசத்திற்கு அவர்கள் அழைத்து செல்ல இறைவன் மூசா நபியை அழைத்தான். தௌராத் என்று அழைக்கப்படும் புஸ்தகத்தை நமக்கு கொடுக்க இறைவன் மூசா நபியை பயன்படுத்தினான். இது அந்த நாளிலிருந்து இறைவன் அறிந்த எல்லாவற்றிற்கும் அடித்தளமாகும். மூசா நபியின் காலத்திற்கு பிறகு இறைவன் பல இறைவாக்கினர்களை இஸ்ரவேலுக்கு அனுப்பினதை நாம் பார்த்தோம். ஆனால் பெரும்பாலான இஸ்ரவேலர்கள் இறைவாக்கினுடைய வாக்குகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் இஸ்ரவேலரின் துரோகம் இறைவனின் விசுவாசத்திற்கும் மேசியாவை உலகத்திற்கு அனுப்ப இறைவனின் வடிவமைத்த திட்டத்திற்கும் தடையாக இருக்கவில்லை. இறைவன் தாவூது நபியை இஸ்ரவேலின் ராஜாவாகவும் சங்கீத புஸ்தகத்தை எழுதக்கூடிய ஒரு நபியாகவும் எப்படி தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் காண்போம். தாவூது நபி மசீகை பற்றியும் ஆதமின் உம்மத்துக்கள் அவரை எப்படி துன்புறுத்துவார்கள், அவருடைய கைகளையும் கால்களையும் எப்படி உருவ குத்துவார்கள் என்பதை பற்றி அதிகமாக எழுதினார். ஆனால் பாவத்திற்கு பரிகாரமாக குர்பானாக ஒப்பு கொடுக்கப்பட்ட மேசியா தன்னுடைய இரத்தத்தை சிந்தின பின் அவர் மரணித்து வென்று கபரிலிருந்து எழும்பினார் என்று தாவூது நபி அவர்கள் உரைத்தார். மசீகை பற்றி எழுதியது மூசாவும் தாவீதும் மட்டுமல்ல என்பதை நம் இறைவாக்குகள் மூலமாக அறிந்தோம். இறைவனின் இறைவாக்கினர் அனைவரும் மசீகின் வருகையை அறிவித்தார்கள். உதாரணமாக இசையாஸ் நபி அவர்கள் மசீஹ் பிறப்பார் என்பதை அறிவித்தார். உங்களுக்கு தெரியும், இதுவரை யாரும் பிறக்கவில்லை. இசையாஸ் சொன்னார், இசையாஸ் 7:14 மற்றும் மத்தேயு 1:21 நாம் வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இறைவாக்கினன் மசீஹ் பிறப்பதற்கு 700 முன்னே இசையாஸ் இதை சொன்னார். இசையாசை போலவே வாழ்ந்த மற்றொரு நபி இருந்தார், அவர் பெயர் மீகா. மேசியா பிறக்கும் ஊரை இறைவன் மீகாவுக்கு வெளிப்படுத்தினான். மீகா தீர்க்கதரிசி எழுதினதை கவனமாக கேளுங்கள். மீகா 5 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மீகா 5:2 எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இறைவாக்கினன் இவ்வாறு தாவூது ராஜாவின் சொந்த ஊரான பெத்லகேம் நகரில் மேசியா பிறப்பார் என்று மீகா அறிவித்தார். இப்பொழுது இருந்தே 3 இறைவன் இந்த வெளிப்பாட்டை எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் பெத்லகேமின் நகரத்தில்தான் மசீஹ் பிறப்பார். இறைவாக்கினனான மீகா 100 ஆண்டுகளுக்கு முன்னே அதை எழுதி வைத்தார். நிச்சயமாக உலக இரட்சகரின் வருகையை இறைவன் மிகவும் கவனமாக திட்டம் பண்ணினான். இறைவனின் பரிசுத்த புஸ்தகத்தில் மசீஹின் வருகையை பற்றி இறைவாக்கினர் 100 குறிப்புகளை எழுதி வைத்தனர். மசீஹ் உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே இறைவாக்கினர் உள்ளத்தில் ஏன் இந்த காரியங்கள் அனைத்தையும் இறைவன் வைத்தான் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஒரு காரணம் இருந்தது. மசீஹ் வருவதற்கு முன்பே அவருடைய வருகையை பற்றி எழுதும்படியாக இறைவாக்கினரை ஊக்குவித்தான். காரணம், அவர் வந்து இறைவாக்கினர் சொன்னபடியெல்லாம் மசீஹின் வாழ்க்கையில் நிறைவேறும் போது வேறு யாரும் வந்து தான் தான் மசீஹ் என்று கூறிவிடாதபடி இருக்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்த்தான். பாவிகளுக்கு நஜாத்தை அளிக்க வந்த மசீஹ் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். இதன் மூலம் நீங்கள் மசீஹின் மேல் ஈமான் வைத்து அவரை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படும் இந்த அற்புதமான நம்பகமான புத்தகத்தை இறைவன் நமக்கு கொடுத்ததற்கு இதுவும் ஒரு காரணம். இதனால் தவறிலிருந்து சரியானதை பிரித்து விடலாம். இப்பொழுது முதல் உடன்படிக்கை என்னும் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை முடிக்க அதன் கடைசி புத்தகமான மல்கியா என்ற புத்தகத்தை படிக்க விரும்புகிறோம். மல்கியா என்ற இறைவாக்கினனின் வார்த்தைகள் நமக்கு அவசியமானவை. காரணம், மசீஹ் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன் ஆதமின் உம்மத்துகளுக்கு இறைவன் அருளின இறுதி வார்த்தைகள் இவைகளே. மீட்ப இந்த உலகத்தில் பிறப்பதற்கு இன்னும் 400 மட்டுமே இருந்தன. பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தில் மல்கியா என்னும் இறைவாக்கினன் எழுதியதை வாசிக்கிறேன். கேளுங்கள், மல்கியா 3:1-4:2 வாசிக்க கேளுங்கள். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளைப் போல் வளருவீர்கள். இவ்வாறு இறைவாக்கினனான மல்கியா இறைவாக்கு உரைத்தான். இறைவன் மசீஹுக்கு முன்பதாக ஒரு இறைவாக்கினனை அனுப்ப திட்டம் கொண்டான். அந்த நபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் மசீஹுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுபவர். அவருடைய பெயர் யஹியா கான். அவரை குறித்து நாம் நமது அடுத்த பாடத்திட்டத்தில் பார்ப்போம். மல்கியா 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பதாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை எரேமிய நபி அவர்கள் சுமார் 200 வருடங்களுக்கு முன்பதாகவே சொல்வதை கவனியுங்கள். எரேமியா 31 அதிகாரம் 31 முதல் 34 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இந்த வார்த்தைகளால் மசேக் ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டு வருவார் என்று அறிவித்தார். இது முதல் உடன்படிக்கையின் வாக்குறுதிகளையும் நிபந்தனைகளையும் நிறைவேற்றக்கூடியது. புதிய உடன்படிக்கை என்பது இறைவனின் உடன்படிக்கையை மதிக்காத இன்சானை சார்ந்ததல்ல, இது இறைவனை சார்ந்தது. இறைவன் தன் உண்மையுடனும் கருணையுடனும் உடன்படிக்கையின் தூதர் மசீக்கை அனுப்பி வைத்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆதமின் உம்மத்துகளின் பாவத்தின் பரிகாரமாக இறைவன் விலங்குகளை குர்பானாக எதிர்பார்த்தான். இறைவன் தமது இறைவாக்கினர் மூலமாக இன்சானுக்கு அளித்த முதல் உடன்படிக்கையின் முக்கிய பகுதியாகிய குர்பான் சொல்லப்பட்டது. இருந்தாலும் மசீக் புதிய உடன்படிக்கையை இந்த உலகுக்கு கொண்டு வருவார். காரணம், எல்லா விலங்குகளின் குர்பானின் அடையாளத்தை மசீக் நிறைவேற்றுவார். இதனால் முதல் உடன்படிக்கை ரத்தாகிவிடும். மசீக் மல்கியா புத்தகத்தில் நீதியின் சூரியன் என்று அழைக்கப்பட்டார். சூரியனை போல எப்படி இருப்பார்? இறைவாக்கினர் நிலவை போல அல்லது மெழுகுவர்த்தியை போல இருப்பவர்கள். இவை இந்த இருண்ட உலகத்தில் குறைந்த ஒளியை பரப்புகின்றன. ஆனால் மசீக் ஒரு உதய சூரியன். அவர் இந்த உலகத்தின் பாவ இருளை போக்க வந்தவர். யஹ்யாக்கானின் தகப்பனார் சகரியா மசீகை குறித்து சொல்வதை கேளுங்கள். லூக்கா 1:78-79 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். மற்றும் 2 பேதுரு 1:19 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சல் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அன்பானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டதற்காக உங்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் இறை அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.